வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் மோதல் நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாநிலங்களவையில் விளக்கம் அளித்தார். காசநோய் உலகெங்கிலும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு பொது சுகாதார சவால் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்து, சீக்கிய அல்லது பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே பட்டியல் சாதி அந்தஸ்து கோர தகுதியுடையவர்கள் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் மாநிலங்களில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களின் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் மோதல் நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாநிலங்களவையில் விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலம் மேற்காசிய பகுதிகளின் அமைதியை மீட்டெடுப்பது குறித்து கூறினார். அப்பகுதிகளில் பதற்றத்தை தணிப்பதுடன் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது குறித்த பிரச்சனைகளை இந்தியா எழுப்பியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேற்காசியாவில் நடந்து வரும் போர் 3 வாரங்களுக்கு மேலாக நீடிப்பதால் உலகம் முழுவதும் கடுமையான எரிசக்தி நெருக்கடி உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த மோதலால் வர்த்தக பாதைகள் பாதிக்கப்படுவதால் இது இந்தியாவிற்கும் கவலை அளிப்பதாக உள்ளது என்றார். பெட்ரோல், டீசல், எரிவாயு மற்றும் உரங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் வழக்கமான விநியோகத்தை இந்த சூழ்நிலை சீர்குலைப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் கிட்டத்தட்ட 1 கோடி இந்தியர்கள் வசித்து வருவதாக தெரிவித்த பிரதமர், அவர்களின் உயிருக்கும் வாழ்வாதாரத்திற்கும் பாதுகாப்பு அளிப்பது இந்தியாவின் முக்கிய நடவடிக்கையாக உள்ளது என்றார். இதற்கிடையே தற்போதைய நிலவரம் குறித்தும் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மக்களவையில் விளக்கினார். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியா தனது எரிசக்தி இறக்குமதியை 27 நாடுகளிலிருந்து 41 நாடுகளுக்கு விரிவுபடுத்தியுள்ளதாகவும், இதன் மூலம் எந்த ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தையும் சார்ந்திருக்கும் நிலை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அப்போது பிரதமர் தெரிவித்தார். உலக காசநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், காசநோய் உலகெங்கிலும் மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு பொது சுகாதார சவாலாக தொடர்ந்து இருந்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத பாரதம் இயக்கமானது காசநோயை முன்கூட்டியே கண்டறிந்து இலவச சிகிச்சையை உறுதி செய்வதிலும் அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்வதோடு காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் தொடர் பராமரிப்பிலும் கவனம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த ஆண்டின் கருப்பொருளான நம்மால் காசநோயை ஒழிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை அளிக்கக்கூடியது என்றும், உள்ளூர், தேசிய மற்றும் சர்வதேச அளவில் வலுவான அர்ப்பணிப்பை ஊக்குவிக்க இந்த கருப்பொருள் மிகப்பெரிய வாய்ப்பை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் காசநோய்க்கு எதிரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தியுள்ளனர். புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நுரையீரல் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவத்துறையின் பேராசிரியரும் தலைவருமான டாக்டர் அனந்தமோகன் கூறுகையில், அடுத்த 10 முதல் 15 ஆண்டுகளில் படிப்படியாக காசநோய் பாதிப்பை குறைப்பதே தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது என்றார். மேலும் காசநோயை ஒழிப்பதற்கு விழிப்புணர்வும் சரியான நேரத்தில் அளிக்கப்படும் சிகிச்சையும் மிகவும் அவசியமானது என்றும் டாக்டர் அனந்தமோகன் கூறியுள்ளார்.
காசநோய் கண்டறியும் தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னேற்றமடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இன்று காசநோய் ஒழிப்பு தினத்தையொட்டி மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda எழுதிய கட்டுரையை தமது சமூக ஊடக பதிவில் பகிர்ந்து கொண்ட பிரதமர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் இந்தியா தொடர்ச்சியான முதலீடுகளை செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் காசநோய் கண்டறியும் கருவிகளை கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்டிருப்பது குறித்து பிரதமர் மேற்கோள் காட்டியுள்ளார். திரு J.P. Nadda தமது கட்டுரையில், ஜன பாகிடாரி திட்டத்தின் கீழ் காசநோயை ஒழிப்பதற்கான இந்தியாவின் பயணத்தை எடுத்துரைத்துள்ளார். இந்து, சீக்கிய அல்லது பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே பட்டியல் சாதி அந்தஸ்து கோர தகுதியுடையவர்கள் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கிறிஸ்தவ மதம் போன்ற வேறு எந்த மதத்திற்கு மாறினாலும் பட்டியல் சாதி அந்தஸ்து உடனடியாகவும் முழுமையாகவும் இழக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பான ஆந்திரப்பிரதேச உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உறுதி செய்துள்ள உச்சநீதிமன்றம், ஒருவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி அந்த நம்பிக்கையை தீவிரமாக பின்பற்றி வந்தால் அவரை அதன் பிறகு பட்டியல் சாதியை சேர்ந்தவராக கருதப்பட முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு நபர் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு கோர முடியாது என்றும் நீதிபதிகள் திரு பி கே மிஸ்ரா மற்றும் திரு மன்மோகன் அடங்கிய அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் மாநிலங்களில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களின் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். புதுச்சேரியில் உள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 445 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
புதுச்சேரியில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு கடைசி நாளான நேற்று மட்டும் 326 பேர் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதன் மூலம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாமை சேர்ந்த 30 தொகுதிகளுக்கும் 442 பேர் 514 மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பிஜேபி 10 தொகுதிகளிலும், அஇஅதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், திமுக 12 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 தொகுதிகளில் மட்டும் தனித்து போட்டியிடுவதாகவும், மீதமுள்ள 27 தொகுதிகளில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்றும் அக்கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அண்மைக்கால சர்வதேச மற்றும் பிராந்திய பாதுகாப்பு நிலவரங்களுக்கான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேற்காசிய மோதல் 4வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில், குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக மேற்கொள்ளப்படும் உலகளாவிய வர்த்தகம் கணிசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான், விமானப்படை தலைவர் மார்ஷல் அமர்பிரீத் சிங், ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி, கப்பல்படை தலைவர் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி, பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் செயலர் திரு சமீர் காமத் மற்றும் பாதுகாப்பு தளவாடங்களின் உற்பத்தி துறையின் செயலர் திரு சஞ்சீவ் குமார் ஆகியோரும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு 52 வாரங்களில் 52 சீர்திருத்தங்களை மேற்கொள்வது குறித்த இந்திய ரயில்வேயின் திட்டத்தின் ஒரு பகுதியாக 5 சீர்திருத்தங்களை செயல்படுத்துவது குறித்து மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று அறிவித்தார். புதுடில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பயணச்சீட்டுகளை ரத்து செய்தல் மற்றும் பணத்தை திரும்பப் பெறுவதற்கான விதிகள், ரயில் பயணத்தில் புறப்படும் இடத்தை மாற்றுதல், உப்பு மற்றும் வாகன போக்குவரத்து, கட்டுமான தரம் ஆகியவற்றில் சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். பயணச்சீட்டுகளை ரத்து செய்தல் மற்றும் பணம் திரும்பப் பெறுதல் தொடர்பான சீர்திருத்தங்களை தெரிவித்த அவர், ரயில் புறப்படுவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்னதாக ரத்து செய்யப்படும் பயணச்சீட்டுகளுக்கு குறைந்தபட்ச கட்டணமும், 24 மணி நேரத்திற்கு முன்பு ரத்து செய்தால் 25%, 8 மணி நேரத்திற்கு முன்பு ரத்து செய்தால் 50% கட்டணமும் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ரயில் பயணத்திற்கான புறப்படும் இடத்தை மாற்றுவது குறித்து கூறிய அமைச்சர், ரயில் புறப்படுவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பு வரை அந்த இடத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்று அமைச்சர் தெரிவித்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் மோதல் நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாநிலங்களவையில் விளக்கம் அளித்தார். காசநோய் உலகெங்கிலும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு பொது சுகாதார சவால் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்து சீக்கிய அல்லது பௌத்த மதத்தைச் சார்ந்தவர்கள் மட்டுமே பட்டியல் சாதி அந்தஸ்து கோர தகுதியுடையவர்கள் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் மாநிலங்களில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களின் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.